வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 14 நாட்கள் பாகம் 9. அந்த இரவு நதியில் மௌனமாக சலசலத்தது. மூங்கில் மரங்களின் ஊடே மெல்லிய காற்றாக முணுமுணுத்தது. பயந்த பாகிஸ்தானியர்களின் தயக்கம் நிறைந்த பூட்ஸ் ஒலியாக மஞ்சுவின் நெஞ்சு பயத்தினால் தூக்கமில்லாத கண்ணீர் தலையணியை நனைத்த கண்களாக கரைந்தது. மிக குறைந்த நேரத்தில் மிக திறமையாக இந்திய என்ஜினியர்களால் அமைக்கப்பட்ட அந்த பாலம் துருப்புகளும் தளவாடங்களும் கடக்கையில் மெதுவாக அசைந்து ஆடியது. அதன் தற்காலிக முதுகு மிதந்து மிதந்து அசைந்தது. பீரங்கிகள் அதன் மேல் உருண்டன. ட்ரக்குகள் மெதுவாக முதல் கியரில் ஊர்ந்தன. துருப்புகள் நடந்தன. கடந்தபின் அந்த கரையில் இந்தியர்கள் தற்காலிகமாக ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். பின்னிரவில் பொழுது பிரிவதற்கு சற்று முன் அவர்கள் ஒரு மிக வேகமான தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தார்கள். கம்பெனி கமாண்டர்களுக்கு எச்சரிக்கை ஆணைகள் வந்துவிட்டன. இவை முதல் ஆணைகள். இவை பட்டாலியனிலிருந்து பிறப்பவை. இந்த முதல் ஆணைகளின் தேவையான பகுதிகளை மட்டும் கம்பெனியின் தலைவர் தனக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு அறிவித்தார். ஆர் குரூப் என்று சொல்லப்படும் ரெக்கனசன்ஸ் குரூப்பை முதலில் தயாராக இருக்க ஆணை பிறப்பித்தார். அவர்கள் செயல்படுவது சிறிய சிறிய ஆதர்சங்களாக ஆரம்பம். ஆரம்பித்த பின்தான் அங்கிருந்து 1.5 மைலில் இருக்கும் கிராமத்தை பிடிப்பது அதுதான் உடனே கவனிக்க வேண்டிய நோக்கம். அதன்பின் இங்கிருந்து கிழக்காக சென்று தார்ச் சாலையை பற்றுவது. இப்படி அவர்களுக்கு பகுதி பகுதியாக ஆணைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. பெட்டாலியனிலிருந்து தாக்குதலுக்கு ஆணைகள் வந்துவிட்டன. ரெக்கனசன்ஸ் ஆசாமிகள் முன் சென்று தேவையிருந்தால் எந்த இடத்திலிருந்து வெகுவாக தாக்கலாம், எந்த வழியே செல்ல வேண்டும், பீரங்கிகளையும் மோட்டர்களையும் தற்காலிகமாக அமைத்துக்கொள்ள இடங்கள் எங்கே உள்ளன போன்ற தகவல்களை சேகரித்தார்கள். சூரியன் உதிக்க ஆரம்ப உத்தேசங்கள் காண்பிக்க இந்திய துருப்புகள் ஒரு மெஷின் போல கூர்மையான நோக்கங்களுடன் திடமான நம்பிக்கையுடன் முன்னே நகர்ந்தார்கள். சிராஜ் இரவு முழுவதும் நதியோரமாகவே மூங்கில் காடுகளின் ஊடே ஒளிந்து மறைந்து ஊர்ந்து சென்றவன். விடுகையில் இந்தியர்கள் அமைத்த அந்த பாதையையும் அதன் அருகில் சுறுசுறுப்பான இந்திய தளவாட போக்குவரத்தையும் கவனித்தான். அவனுள் இன்பம் பிரவாகம் எடுத்தது. உடனே அவர்களை நோக்கி ஓடினான். திடீரென்று தன் அருகே காலடிகளின் சலசலப்பு கேட்க ஒரு இந்திய ஜவான் தன் ரைஃபிளை உயர்த்தி கூறி பார்க்க சிராஜ் முக்தி வாகினி சுடாதே என்று கத்தியவாறு கைகளை உயர தூக்கி கொண்டே அணுகினான். சிராஜை இரண்டு இந்திய ஜவான்கள் கம்பெனி கமாண்டரிடம் அழைத்துச் சென்றார்கள். அந்த சர்தார்ஜியை சிராஜ் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கால்களை அணைத்து என்ன ஆயிற்று உனக்கு?
நீங்கள் வந்துவிட்டீர்கள். இனி கான் சிப்பாய்களின் மரணம்தான். அல்லாஹ், நீங்கள் வந்துவிட்டீர்கள்.
ஓ, உன் பெயர் என்ன?
சிராஜ். பத்மாநதி பெரிய பாலத்துக்காரர்கள் எத்தனையோ கான் சிப்பாய்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பீரங்கிகள் இருக்கின்றன. சர்தாஜி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த பிரதேசம் எனக்கு அத்துப்படி. என் கைரேகைகளைப் போல அவ்வளவு நுட்பமாக தெரியும். நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். இந்த பக்கம் இன்னும் கிழக்கே போனால்தான் கண்ணி வெடிகள் இருக்கின்றன. நேராக வடக்கே சென்றால் ஒரு மண் ரோடு இருக்கிறது. அதை பிடித்து அதை செப்பனிட்டால் நேராக அதில் பத்மாவின் பெரிய பாலத்தின் தலைப்பகுதிக்கு போய்விடலாம். நான் சொல்கிறேன்.
சிராஜ், எங்களுக்கு அதெல்லாம் தெரியும்.
சர்தார்ஜி, சுல்தான் சார், என்னை உங்களுடன் வர அனுமதியுங்கள். உங்கள் படைகளுடன் நான் சேர்ந்து கொள்கிறேன்.
சிராஜ், இந்த பக்கம் ஒரு விமானி ஒரு பைலட் விழுந்திருக்கிறார்.
சிராஜ் உற்சாகம். தெரியும், குமார் சாஹர்
என்றான். பெயர் கூட தெரியுமா? அவரை சந்தித்தாயா?
ஆம், சுல்தான் சார். குமார், அவர் திறமையான வானில் சண்டையிட்டார், அடிபட்டு விழுந்தார். நானும் காசிமுத்தீனும் தான் அவரை காப்பாற்றினோம். ஆனால் கான் சிப்பாய்களிடம் அனாவசியத்துக்கு அகப்பட்டு கொண்டு விட்டார்.
சிராஜ் விவரங்களை சொன்னான்.
அவரை கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவரை பாலத்தருகே தான் வைத்திருப்பார்கள். நான் போய் அவரை விடுவித்து விடலாம். நீங்கள் வந்துவிட்டீர்கள். இந்த நாட்டுக்கு இனி கவலைகள் ஒழிந்து விட்டன. கப்தான், நானும் போரிடுகிறேன். எனக்கு ரைஃபிள் வழக்கம் இருக்கிறது. கிரனேடு கொடுங்கள். நான் கிரனேடுடன் ஓடிப்போய் வெடிக்கிறேன்.
இரு சிராஜ், என்னுடன் வா. எங்களுக்கு உன் உதவி தேவை. ஒரு தடவை நவகிரக சாந்தி செய்துரு, எல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் சீனிவாசருக்கு ஒரு தடவை திருப்பதிக்கு போயிட்டு வர்றதா வேண்டிக்கோ. இந்த பாரு, அனாவசியத்துக்கு நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு ஒன்றும் ஏற்படாது. உன் புருஷனுக்கும் ஒன்றும் ஏற்படாது. அம்மா, அவன் எந்த பக்கம் விழுந்தானா? கிழக்கிலா மேற்கலா? இந்த பிள்ளைய பாறேன், அப்படியே அப்பாவை உறிஞ்சி வச்சுருக்குது. ஏண்டா அரி, உங்கள் அப்பா எங்கடா? சண்டைக்கு போயிருக்கானா?
மாமி, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, கையோடல காலோடல.
உங்கள் அம்மா எப்போ வரால்?
தெரியலையே.
டிக்கெட் கிடைச்சிருக்குமா? சண்டை காலத்தில் ரயிலே ஓடுறதா இல்லையோ? உங்கள் அம்மாவுக்கு டெல்லி குளிர் தாங்காதே. போன தடவை வந்தபோது கால்லாம் வீங்கி போய் தொலையேன், வீட்டுக்கு போய் தொலையேன் என்று மனத்துக்குள் மஞ்சு உறக்க கத்தினாள். வாசலில் கார் கதவு சாத்தப்படும் சப்தம் கேட்டது. எட்டி பார்த்தாள் அவள் மாமா. எல்லாம் துக்கம் விசாரிக்க வருவது போல வருகிறார்கள். எனக்கு என்னாகிவிட்டது? என் கணவர் ஒன்றும் செத்துப்போக விடவில்லையே. அவர் கீழே விழுந்திருக்கிறார், கைதாகியிருக்கிறார், இன்னும் சில நேரங்கள் விடுதலை ஆகிவிடார். என்னை தைரியமாக இருக்க இவங்க விடமாட்டார்களே.
நான் வரேன் மஞ்சு, நான் சொன்னபடி செய்ய.
நமஞ்சு ஏதாவது தெரிஞ்சதா? என் கிளாஸ்மேட் ஒருத்தன் டிஃபென்ஸ் மிலிட்ரியில் கோஆர்டினேஷன் செக்ஷனில் இருக்கான், அவனை வேணால் கேட்டு பார்க்கலாமா?
மாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏர்ஃபோர்ஸ்காரங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க சரியாக கரெக்டாக உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் எதையும் என்னிடம் மறைச்சி வைக்க மாட்டாங்க, நிச்சயம் சொல்லுவாங்க.
ஜெக் பண்ணிட்டானாமா?
ஆ
பண்ணி அப்படியே காட்டில் விழுந்திருக்கான்.
ஆமாம்,
கில்லாடி வேலை. அவ்வளோ தூரம் குதிச்சவன் தப்பிக்காமல இருப்பான், அப்படி மாட்டிக்கொண்டா கூட அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. குமாருக்கு தலைகீழாக தொங்கி பழக்கம் இல்லை. வைஸ் கேப்டன், இதுதான் ஒரு ஆஃபீஸருக்கு கொடுக்க மரியாதையா? மேலே பேசுவது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. மூக்கை அடைத்து மூளையில் அதிக ரத்தம் பிரவாகித்தது. விமானத்தில் லூப்தி லூப் என்கிற பயிற்சியில் சற்று நேரம் தலைகீழாகவே பறக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதெல்லாம் சில நிமிஷங்களுக்கு, இப்படி மணிக்கணக்கில் தொங்க வேண்டும் என்றால் வாட் கைண்ட் ஆஃப் கிரேசி பீப்புள்?
தொங்கு, இரவு பூரா தொங்கு என்றான் சுல்தான் முகமது. ஏ கேப்டன், சொல்லதை கேள். என்னை நீ இங்கே கொண்டு வரும்போது என்ன கேட்டேன்? நீ என்னுடன் கை சண்டைக்கு வருகிறாயான்னு. நான் கை சண்டைக்கு வர்றேன், கமான், லெட்ஸ் ஃபைட் இட் அவுட் மேன், மேன் டு மேன். குமார் சண்டை செய்யும் தயாரில் இல்லை, ஆனால் அந்த தொங்கலிருந்து தப்பிக்க இதுதான் வழி. இதை விட அதுவே தேவையில்லை. சுல்தான் சிரித்தான். நாளை அது நாளை, இன்று இப்படியே இரு என்றான். நான் அக்கிரமம், ஜெனீவா கன்வென்ஷன் படி நீ எனக்கு என்னெல்லாம் தர வேணும் தெரியுமா? ஒரு சட்டை, ஜோடி ஸ்லிப்பர், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. கேப்டன், நீ ஒரு சேடிஸ்ட், நீ இதெல்லாம் செய்து விட்டு தப்பித்து விடுவாய் என்று நினைக்கிறாயா? உன்னை உன் சகோதரர்கள் வந்து காப்பாற்றும். காம் ரியாஸ். ரியாஸ் போகும்போது குமாரை ஒரு குத்து குத்தி விட்டு போனான். குமார் சற்று நேரத்தில் மயக்கமுற்றான். 20 நிமிடம் கழித்து அந்த பக்கம் சென்ற ஆசிஃப் அந்த கோர காட்சியை பார்த்தான்.
ஸ்டூபிட் இடியட்ஸ், என்ன செய்வதாக என்ன? இவன் யார்? முக்தி பாகினியா? இந்திய பைலட் சார். இவன் தான் கொன்னவன். யார? நம்ம விமானிய. வெட்கமா இல்லை? விடுவிய இவனை யார் இப்படி தொங்க விட்டாங்க? கேப்டன் சுல்தான் முகமது தான் ஆணையிட்டாரு. அவன் ஒரு முட்டாள், விடுவி. ஒரு ஆஃபீஸரு, இவன் போரிட்டிருக்கான். நீங்க எல்லாம் மனிதத்தன்மையை முழுவதும் இழந்துட்டீங்களா? விடுவி இவனை. எங்கே அந்த சுல்தான்? சுல்தான் சாஹாபை கூப்பிடு. குமார் விடுவிக்கப்பட்டான். அவன் தலை தொங்கியது, உடலில் அங்கங்கே காயங்கள் தெரிந்தன. சுல்தான் வந்து, யார் இவனை விடுவிக்க சொன்னாங்க என்று இறைந்தான். சுல்தான், உனக்கு வெட்கம் இல்லை? ஏன் ஆசிஃப், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவை செய்கிறேன். இந்த பைலட்டிடம் நான் நிறைய விஷயங்கள் கிரகிக்க வேணும். இவன் பேர் பற்றிய விவரங்கள், விமானங்கள் பற்றிய விவரங்கள், அதுக்கு இதுதான் முறையா? இப்படி தலைகீழாக தொங்க விட்டுட்டு போகிறவன் வர்றவன் எல்லாம் குத்த விட்டுட்டு. சுல்தான், யூ பிகம் டூ மேட். ஆசிஃப், இவன் ஒரு இந்தியன், ஒரு பாகிஸ்தானி பைலட்டை கொன்னவன், கிராமங்களில் குண்டு வீசினவன். இவர்கள் நம் தேசத்தை ரெண்டாக வெட்ட நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இந்தியனையும் வெட்ட வேண்டாமா? சுல்தான், நீ ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தியா? நாம் இங்கே போராடுவது ஒரு லூசிங் பேட்டில். எப்போதாவது ஒரு வேளை நாம் அவர்களிடம் அகப்படத்தான் போகிறோம். அவர்கள் உன்னை இப்படித்தான் துன்புறுத்தி தலைகீழ தொங்க விட விரும்புவாங்களா? நீ இந்த மாதிரி ஒரு இந்தியனை தண்டித்து அவர்களுக்கு தெரிந்து தண்டித்தது அவர்களுக்கு தெரிந்து அவர்களிட நீ அகப்பட்ட என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா?
நான் ஒரு கால் அகப்பட மாட்டேன். அகப்பட்டாலும்
அகப்பட்டாலும்
மற என்றான் சற்று தயக்கத்திற்கு பிறகு சுல்தான். அகப்பட்டாலும் இந்த இந்தியன் உயிரோடு இருந்தால் தானே அவர்களிடம் புகார் சொல்வான் என்று சொல்ல நினைத்தான். தொடரும்.